الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين واتقوا الله ربكم سرا وعلانية أما بعد فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي واجعل لي وزيرا من أهلي هارون أخي اشدد به أزري صدق الله العظيم அன்பான தாய்மார்களே சகோதரிகளே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விளங்குவதற்காக வேண்டி கொஞ்ச நேரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த வகையிலே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி தருவது அல்லாஹ் எங்கள் மீது இறக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விளங்குவதற்காக வேண்டி இப்படியான பயான் மஜ்லிஸ்களை அல்லாஹ் எங்களுக்கு ஏற்பாடு செய்து தருகிறார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைய இந்த பயானுடைய நிகழ்விலே நாம் மிக முக்கியமான ஒரு தலைப்பை உங்களோடு பேச இருக்கிறோம். அதுதான் துவா உடைய முக்கியத்துவம், துவா உடைய சிறப்புகள். நாங்கள் ஏன் துவா கேட்க வேண்டும், துவா கேட்கும் முன் நாம் எப்படி இருக்க வேண்டும், துவாவுடைய ஒழுக்கங்கள் என்ன, எப்படி துவா செய்ய வேண்டும் என்ற விடயங்களை இன்றைய முக்கியமான இன்றைய பயான் நிகழ்விலே நாம் பார்ப்போம். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, துவா இருக்கிறதே அது மிக முக்கியமான ஒரு வணக்கம். இன்றைக்கு இந்த உலகத்துல நாங்க சொல்லுகிறோமா, எதற்கு சொல்லுகிறோம், துஆவுக்காக. நாங்க சதக்கா கொடுக்கிறோமா, எதற்காக, துஆவுக்காக. குர்ஆன் ஓதுறோமா, எதற்காக, துஆவுக்காக. ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்கு போறோமா, எதற்காக, துஆவுக்காக. கண்ணியமானவர்களே, எனவே துஆ என்பது மிக முக்கியமான ஒரு இபாதத், வணக்கமாக இருக்கிறது. அல்லாஹுக்கும் அடியார்களுக்கும் இடையிலான நேரடி தொடர்பாக துஆ இருக்கிறது. ஒரு அடியான் தன்னுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே சொல்லி பெற்றுக் கொள்வதற்கு, தனக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு அதற்குரிய தீர்வை தேடிக்கொள்வதற்கு அல்லாஹ் துஆ என்ற வணக்கத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான். எந்த அளவென்றால், ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்விலே அணியக்கூடிய ஒரு செருப்பினுடைய வாறு அருந்தாலும் அதையும் அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, வந்துவிட்ட சோதனைகளுக்கும் வரப்போகும் சோதனைகளுக்கும் துஆ மிகப்பெரிய நிவாரணியாக இருக்கிறது. எங்களுக்கு ஒரு சோதனை வந்து விட்டதென்றால் அந்த சோதனையிலே இருந்து நாம் மீண்டு கொள்வதற்கு, சோதனையிலே இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு, அந்த சோதனையின் போது அல்லாஹுவை மறக்காமல் இருப்பதற்கு, சோதனையான சந்தர்ப்பங்களும் அல்லாஹுடைய நினைவோடு வாழ்வதற்கு, சோதனையிலும் நன்மையை பெற்றுக் கொள்வதற்கு, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா துஆ என்ற வணக்கத்தை தந்திருக்கிறான். அதே போன்று வர இருக்கின்ற சோதனைகள் கஷ்டங்களை நீக்குவதற்கும் ஒரு வணக்கமாக அல்லாஹ் துஆவை தந்திருக்கிறான். வாழ்க்கையில சோதனையா, பிள்ளைகளால சோதனையா, அதாவது எங்களுடைய கணவன்மாரால சோதனையா, அல்லது எங்களுடைய பெற்றோர்களால் சோதனையா, ஊர் மக்களால் எங்களுக்கு சோதனையா, அல்லது அடுத்த வீட்டுக்காரால் சோதனையா, அல்லது இருக்கக்கூடிய இடத்துல ஜின் சைத்தானுடைய ஏதாவது கஷ்டங்களா, எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் நிவாரணையாக துஆவை தந்திருக்கிறான். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே சொல்லி கேட்கின்ற போது அல்லாஹ் அந்த தேவைகளை எங்களுக்கு நிறைவேற்றி தருகின்றான். எந்த அளவென்றால், ஒரு மனிதனுடைய கலாக்கதிரை கூட மாற்றக்கூடிய ஒரு சக்தியை அல்லாஹ் துஆவுக்கு கொடுத்திருக்கிறான். இந்த உலகத்துல மனிதனுடைய கலாக்கதிரை மாற்றக்கூடிய சக்தியை அல்லாஹ் கண்ணியமானவர்களே இரண்டு காரியத்தினூடாக கொடுத்திருக்கிறான். ஒன்று துஆ, இன்னொன்று சதகா. மரணத்தை ஒரு மனிதன் மரணிக்கின்ற விடயங்களை இரண்டாக பிரிப்பார்கள். ஒரு மரணம் யாராலும் ஒன்றுமே செய்ய முடியாது, அல்லாஹ் விதித்த பிரகாரம் அந்த மரணம் நடக்கும். உதாரணமாக இன்றைக்கு ஒருவருக்கு ஹார்ட் அட்டாக் வரும், அல்லது நெஞ்சு வருத்தம் வந்து மௌத்தாகுவார் என்று வைத்துக் கொண்டால் நாங்கள் எல்லோரும் செய்து என்னதான் செய்தாலும் நடக்க முடியாது, அவர் மௌத்தாகிடுவார். இது அல்லாஹ் எழுதிய ஒரு கலாக்கதிர், அதிலே மாற்றம் செய்ய முடியாது. கண்ணியமானவர்களே, இன்னும் ஒரு வகையான மரணம் இருக்கிறது. நாங்கள் துஆ கேட்கின்ற போது, சதக்கா கொடுக்கின்ற போது அந்த மரணத்தை அல்லாஹ் லேசாக்குவார். அந்த மரணத்தை அல்லாஹ் லேசாக்குவான். உதாரணமாக, நாங்கள் விபத்துல தான் மௌத்தாகுவோம் என்று அல்லாஹ் எங்களுக்கு எழுதி இருந்தால், நாங்கள் கொடுக்கின்ற சதக்காவால, நாங்கள் ஓதிட்டு போற அந்த பிரயாண துவாவால அந்த வீதி விபத்தை அல்லாஹ் இலேசாக்கி எங்களுக்கு இலகுவான மௌத்த தருவான். கடுமையான நோய் எங்களுக்கு பீடிக்கப்பட்டிருக்கிறது, கண்ணியமானவர்களே நாங்கள் அல்லாஹ் விடுத்த துவா கேட்கிறோம், அல்லாஹ் அந்த நோயை லேசாக்கி தருவான். அப்படி இல்லண்டா, அந்த நோயில இருந்து அல்லாஹ் எங்களுக்கு இலகுவான ஒரு மயத்த, எங்களுக்கு ஒரு இலகுவான ஒரு அதாவது மௌத்த தருவான். எனவே கண்ணியமானவர்களே, ஒரு வகையான மௌத்து இருக்குது, அதுல எந்த மாற்றமும் செய்ய இயலாது. இன்னொரு வகையான மௌத்து இருக்குது கண்ணியமானவர்களே, சதகா துஆக்கள் மூலமாக அவைகளை மாற்றலாம். எனவே எங்களுடைய வாழ்க்கையில சதகா துஆவி மூலமாக எங்களுடைய நல்ல விடயங்களுக்காக வேண்டி சதகா ஜகாத்தை நாங்கள் ஜகாத் அதே போன்று சதகா அதே போன்று துஆக்களின் மூலமாக எங்களுடைய கலாக்கதிரை கூட மாற்றக்கூடிய சக்தியை அல்லாஹ் வைத்திருக்கிறார். எனவே அன்பான தாய்மார்களே, துஆ என்பது ஒரு மனிதனுடைய கலாக்கதிரையும் மாற்றக்கூடியது. உதாரணமாக, ஒரு மனிதர் அல்லது ஒரு தாய் மூதேவியாகத்தான் மௌத்தாகுவாள், இவர் ஒரு நரகவாதியாகத்தான் மௌத்தாகுவார் என்று அல்லாஹ் கலாக்கதிரிலே எழுதியிருந்தாலும், அந்த தாய் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்ற துஆவினால், அந்த தாய் கொடுக்கின்ற சதக்காவினால் அந்த தாயுடைய மௌத்தை அல்லாஹ் மாற்றுவான். ஸ்ரீதேவியான ஒரு மௌத்தாக அல்லாஹ் கொடுப்பான், சொர்க்கவாதியாக அல்லாஹ் அந்த தாயை பிரிய செய்வான். ஏனென்றால் கொடுக்குண்ட சதக்காவின் மூலமாக, அல்லது அதாவது ஜகாத்து சதக்கா அது மூலமாக, அப்படி இல்லைண்டா அவங்க கேட்கக்கூடிய துவாவின் மூலமாக அல்லாஹ் அந்த கலாக்கதிரை மாற்றி அமைக்கிறான். எனவே அன்பானவர்களே, ஒரு மனிதனுடைய கலாக்கதிரை மாற்றக்கூடிய சக்தி துவாவுக்கு இருக்கிறது. எனவே நாம் எல்லோரும் ஸ்ரீதேவியாக மரணிக்க வேண்டும், நாம் எல்லோரும் சுவர்க்கவாதியாக மரணிக்க வேண்டும், நாம் எல்லோரும் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் மரணிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் என்றால், அதிகமாக அல்லாஹ்விடத்திலே துஆ கேளுங்கள். யா அல்லாஹ், என்னுடைய மௌத்தை நல்ல மௌத்தாக ஆக்கி தருவாயாக, என்னுடைய மௌத்துரிய சந்தர்ப்பத்தில கலிமாவை நசீபாக்குவாயாக, மௌத்துரிய சந்தர்ப்பத்தில யாருக்கும் தொந்தரவு இல்லாம இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே அதிகமாக நாங்கள் துஆ செய்து கொள்ள வேண்டும். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, துஆ என்று சொல்கின்ற போது இது மிக முக்கியமான ஒரு வணக்கம். இந்த துஆவை அல்லாஹ்விடத்திலே கேட்பதற்கு முன்னதாக நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே கையேந்தினால், அல்லாஹ் அந்த மனிதனுக்கு பதில் அளிப்பதற்கு முன்னதாக அந்த மனிதன் எப்படிப்பட்டவன் என்பதை அல்லாஹ் பார்க்கிறான். இந்த உலக வளமைன்னு ஒண்ணு இருக்குதானே, யாராவது ஒருத்தரை கேட்ட கடன் கேட்டு வந்தா, யாராவது ஒருத்தர் ஒரு பொருளை கேட்டு வந்தா, யாராவது ஒருத்தர் ஒரு பணம் கேட்டு வந்தா, நாங்க பாக்குற இவரு கொடுத்த அந்த பணத்தை எடுத்துக்கொள்ளணுமா, இந்த தாய்க்கு கொடுத்தா திரும்ப அந்த பணத்தை எடுத்துக்கொள்ளணுமா, தாய்க்கு இந்த பொருளை கொடுத்தா எடுத்துக்கொள்ளேயுமான்னு சொல்லி நாங்க வார வர பார்த்துத்தான் எங்கட பொருளை கொடுக்கிறோம். அத போல அல்லாஹ்விடத்துல எங்கட ஒரு தேவையை நாங்க கேட்டா கேட்கக்கூடியவங்க எப்படிப்பட்டவர்கள் என்பதை அல்லாஹ் பார்க்கிறான். எனவே அன்பானவர்களே, நாங்க எங்களுடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்துல கபூலாக வேண்டுமாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய உடம்பு ஹலாலால் வளர்க்கப்பட்டிருக்க வேண்டும். எங்கட உடம்புல ஹராம் இருக்க கூடாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபா. அல்லாஹ் மனமானவன், அல்லாஹ் பரிசுத்தமானவன், அல்லாஹ் தூய்மையானவன், தூய்மையை தவிர ஒன்றையும் அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். எதை அல்லாஹ் ஏவினானோ அதைத்தான் முஃமின்களாகி எங்களுக்கும் அல்லாஹ் ஏவிருக்கிறான். அதுல என்ன விடை ஏவப்பட்ட விடயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்லே வரக்கூடிய இந்த ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு குர்ஆன் ஆயத்தை உள்ளடக்கி சொல்கின்றார்கள். நீங்க ஹலாலானவைகளை சாப்பிடுங்கள், தூய்மையானவைகளை சாப்பிடுங்கள், சாலிஹான அமல் செய்யுங்கள். தூய்மையானதை சாப்பிட்டாதான் சாலிஹான அமல் செய்யலாம். உதாரணமாக மதுபானம் குடிக்கக்கூடிய ஒருவருடைய நாவால கலிமா வருமா, குர்ஆன் ஆயத் வருமா, திக்ர் வருமா? அவர் சூசனமான வார்த்தையை தான் பேசுவார், அருவறுப்பான வார்த்தையை தான் பேசுவார். அதனால ஹலால் உள்ள போனாதான், தூய்மையானது உள்ள போனாதான் எங்களை நாவினால தூய்மையானது வெளிவரும். இன்னும் அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான், யா ஐயுஹல்லதீன ஆமனூ குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாகும். ஈமான் கொண்ட மக்களே, உங்களுக்கு வழங்கியவைகள்ல தூய்மையானதை நீங்கள் சாப்பிடுங்கள். உங்களுக்கு நிறையவைகளை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். இந்த எல்லாவற்றிலும் நீங்க தேடக்கூடிய எல்லாவற்றிலும் எது தூய்மையானதோ, எது ஹலாலானதோ, அதைத்தான் உங்களுடைய உடம்புக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்ற செய்தியை அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனில சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருங்க இந்த குர்ஆன் இரண்டு ஆயத்தையும் சொல்லிட்டு அழகான ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றார். பிபு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் சொல்கின்றார்கள், நீண்ட பயணம் செய்யக்கூடிய ஒரு மனிதர், நீண்ட பயணம் செய்யக்கூடிய ஒரு மனிதர், அவருடைய தலையெல்லாம் அங்கும் இங்கும் அப்படியே தலையெல்லாம் வாழ்ந்த தலையெல்லாம் சின்ன பின்னமாக இருக்கிறது. என்ன செய்கிறார் அந்த மனிதர்? யமுத்து யதைஹி இலஸ்ஸமாஇ யா ரப்பி யா ரப். என்ன செய்கிறார் அந்த அடியான்? அதாவது பிரயாணத்துடைய அடையாளம் தென்பட்டு இருக்கிறது, தூசியெல்லாம் தென்பட்டு இருக்கிறது, கஷ்டமான ஒரு நிலைமை வேர்வை செஞ்சு கொண்டிருக்கிறது. இந்த சன்பத்தில் இந்த அடியான் என்ன செய்கிறார் என்றால் வானத்தி பக்கம் இரண்டு கையையும் உயர்த்தி யாரப் யாரப் அல்லாஹ் அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறான். என்ன செய்கிறான் ஒரு அடியான்? அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பிரயாணி வீட்டில இருந்து புறப்பட்டது முதல் அந்த பிரயாணி பிரயாணத்தை முடித்து வீட்டுக்கு வருவதற்கு இடையிலே கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹ் கபூல் செய்கிறான். எந்த திரையும் இல்லாம அந்த துவா போகிறது. அப்படிப்பட்ட ஒரு பிரயாணி அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார். அல்லாஹ் அந்த பிரயாணிக்கு விடையளிக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ் விடையளிக்காம இருக்கிறான். எதற்காக? வானத்தின் பக்கம் இரண்டு கைகளையும் உயர்த்தி அந்த அடியான் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறான், யா அல்லாஹ் என்ன பாவத்தை மன்னிச்சிடு, யா அல்லாஹ் என்ன குடும்ப பிரச்சனையை தீர்த்துடு, யா அல்லாஹ் என்ன பிள்ளைகளை சாலிஹான பிள்ளையை ஆக்கிடு, என்ன நோய் நம்பர்களை நீக்கிடு, என்ன கடன் நினைத்துகளை நீக்கிடுன்னு அல்லாஹ்ட்ட துவா கேட்கிறான். ஆனா அந்த அடியான் வமத்தவ ஹராம், அவன் சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஹராம், வமசுரபோ ஹராம், அவன் குடிக்கின்ற குடிப்பானம் எல்லாமே ஹராம், அவன் உடுக்கின்ற ஆடைகள் எல்லாமே ஹராம், சாப்பாடு ஹராம், குடிப்பானம் ஹராம், உடுத்திருக்கின்ற உடுப்பு ஹராம், ஹராம் ஹராத்திலே மூழ்கிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் கையேந்தினால், வானத்தி பக்கம் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேட்டா அல்லாஹ் எப்படி இவனுக்கு விடையளிப்பான்? கனியமானவர்களே, எனவே எங்களுடைய துவா அல்லாஹ்விடத்தில் கபூலாக வேண்டுமாக இருந்தால் நம்முடைய உணவு ஹலாலாக இருக்க வேண்டும், எங்களுடைய குடிப்பானம் ஹலாலாக இருக்க வேண்டும், நாங்கள் உடுக்கக்கூடிய உடுப்புகள் ஹலாலாக இருக்க வேண்டும். ஹராமான முறையிலான உடுப்புகள் உடுக்கக்கூடாது, ஹராமான உணவுகள் சாப்பிடக்கூடாது, ஹராமான முறையில் குடிப்பானங்கள் குடிக்க கூடாது. அப்படி குடித்தால் அல்லாஹ் எங்களுடைய துஆக்களை கபூல் செய்ய மாட்டான். அது மாத்திரமல்ல, இது துஆவுடைய ஒழுக்கங்கள்ல மிக முக்கியமான ஒரு அம்சம், ஹலாலான முறையில் எங்களுடைய உடம்பு வளர்க்கப்பட்டிருக்க வேண்டும், உடுத்திருக்க உடுப்புகளும் ஹலாலான முறையில் இருக்க வேண்டும். அடுத்ததாக துஆ கேட்பதற்கு முன்னதாக அல் இஹ்லாசு லில்லாஹ், முதலாவது அல்லாஹ்விடத்திலே இஹ்லாஸ் மன தூய்மையோடு கேட்க வேண்டும், இஹ்லாஸாக கேட்க வேண்டும். அல்லாஹ் இந்த தேவையை நிறைவேற்றி தருவான் என்ற நம்பிக்கையோடு கேட்கும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் எப்படி தெரியுமா துவா செய்யணும், அல்லாஹ்விடத்தில் ஒரு மனிதன் துவா கேட்கின்ற போது எப்படி இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டா அவன் உறுதியாக துவா கேட்கட்டும், நம்பிக்கையாக துவா கேட்கட்டும். வலா யகூலன் அல்லாஹும்மா இன் ஷைத ஃபஅஸினி, உங்கள்ல யாரும் அல்லாஹ்விடத்தில் இப்படி கேட்க கூடாது, யா அல்லாஹ் நீ நாடினா எனக்கு தாயா அல்லாஹ், நீ நாடினா எனக்கு தாயா அல்லாஹ், நீ நாடினா என்ன பாவத்தை மன்னிச்சு யா அல்லாஹ்ன்னு யாரும் அல்லாட்ட துவா கேட்க கூடாது. அல்லாட்ட எப்படி துவா கேட்கணும், யா அல்லாஹ் ஏன் பாவத்தை மன்னிச்சுடு, ஏன் பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக ஆக்கிடு, நீ நாடினா சாலிகான பிள்ளைகளை ஆக்கிடு, நீ நாடினா ஏன் கடனை அப்படியே அடைச்சிடு என்று துவா கேட்க முடியாது. எனவே அல்லாஹ்விடத்தில் நாங்கள் உறுதியாக துவா கேட்கும், யா அல்லாஹ் ஏன் தேவைகளை நிறைவேற்றி தந்தது, நல்ல மௌத்தை எனக்கு தந்தது, கலிமாவ சக்கராத்துல தந்தது என்று சொல்லி உறுதியாக நாங்கள் சுக்க வேண்டும். அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் அழகான ஒரு உதாரணத்தை சொன்னார்கள், துவா கேட்கின்ற போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும், துவாவிலே உறுதியாக இருக்க வேண்டும், நாங்கள் கேட்ட துவா எங்களுக்கு கிடைக்கும், அல்லாஹ் விடையளிப்பான் என்ற உறுதியாக இருக்க வேண்டும். அடுத்து துவா கேட்கின்ற போது நாங்கள் முதலாவதாக அல்லாஹ்வை புகழ்ந்து துவா கேட்கணும், الحمد لله رب العالمين حمد يوافي نعمه ويكافي مزيدا الذي الله يقول كوري நிறைய வாசகம் இருக்கின்ற வாசகங்களை கொண்டு முதலாவது அல்லாஹ்வை புகழ வேண்டும். দোয়া கேட்பதற்கு முன்னதாக முதலாவது அல்லாஹ்வை புகழ வேண்டும். இரண்டாவது வஸ்னா வஅல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ வேண்டும், அவர்களை ஸலவாத் சொல்ல வேண்டும். உதாரணமாக நான் துவா கேட்கிறோம், الحمد لله رب العالمين حمد يوافي نعمه ويكافي مزيدا اللهم صل على محمد وعلى ال محمد முதலாவது அல்லாஹ் புகழ்கிறோம், ரெண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் செய்கிறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்கிறோம். இதற்கு பின்னாலதான் எங்களுடைய தேவையை நாம் கேட்போம். துவா கேட்பதற்கு முன்னதாக முதலாவது நாங்கள் என்ன செய்யணும், இஹ்லாஸாக துவா கேட்கணும், அடுத்ததாக அல்லாஹ்வை புகழணும், அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை புகழோடும் ஸலவாத் சொல்லணும். அதுக்கு அடுத்ததாதான் எங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்க வேண்டும். அடுத்தது துவா கேட்கின்ற போது கண்ணியமானவர்களே சத்தம் போட்டு துவா கேட்க தேவையில்லை, நாங்கள் தனிமையில் இருந்தா இஹ்லாஸான முறையில் சத்தத்தை சாத்தி துவா கேட்கலாம். நாங்கள் எப்படி ரகசியமான முறையில் துவா கேட்டாலும் பரகசியமான முறை துவா கேட்டாலும் அதை அறியக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கலாம். அதே போன்று மிக முக்கியமான சில விடயங்களை நாங்கள் அல்லாஹ்ட்ட கேட்க போறதாக இருந்தா அந்த விடயத்தை மீட்டி மீட்டி மூன்று முறை கேட்கலாம். உதாரணமாக எங்கட கடன் ஒன்று இருக்குது, அதை அடைச்சு கொள்ள இயலாம இருக்குது, யா அல்லாஹ் என் கடன் அடைக்கக்கூடிய பாக்கியை தந்துடுயா அல்லாஹ், யா அல்லாஹ் என் கடன் அடைக்கக்கூடிய பாக்கியை தந்துடுயா அல்லாஹ், யா அல்லாஹ் என்னுடைய கடன் அடைக்கக்கூடிய பாக்கி தந்துடுயா அல்லாஹ் என்று சொல்லி ஒரு வாசகத்தை மூணு முறை மீட்டி மீட்டி கேட்கலாம். அப்படி இல்லைண்டா இன்னும் ஒரு துவா செய்கிறோம், யா அல்லாஹ் எனக்கு நல்ல மௌத்த தந்துடுயா அல்லாஹ், யா அல்லாஹ் எனக்கு நல்ல மௌத்த தந்துடு, யா அல்லாஹ் எனக்கு நல்ல மௌத்த தந்துடு சொல்லி அதாவது முக்கியமான சிலாவது விடயங்கள் இருந்தால் அந்த விடயத்தை மூன்று முறை எங்களுக்கு கேட்கலாம். அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக ஹதீஸ்களில் உள்ள எங்களுக்கு தெளிவாக காட்டப்பட்ட விடயமாக இருக்கு. அடுத்தது முடியுமாக இருந்தால் துவா கேட்கின்ற போது கிபிலாவை முன்னோக்கி கேட்பது, முன்னோக்கி கேட்பது முடியுமாக இருந்தா துவாவுக்கு முன்னால உலு செய்து கொள்றது. உலு என்பது ஒரு இபாதத், உலு என்பது ஒரு தௌபா. அல்லாஹ் துவா கேட்க போறதுக்கு முன்னால தௌபா, அந்த உலு என்ற தௌபாவை உலு என்ற அமலை செஞ்சுட்டு அல்லாஹ் துவா கேட்டா அல்லாஹ் நிச்சயமாக எங்களோட துவாக்களை கபூல் செய்வார். அடுத்ததாக துவா கேட்கின்ற போது நாங்க பாவமான காரியங்களுக்கு துவா செய்யக்கூடாது. உதாரணமாக ஒரு தாய் எங்களுக்கு அநியாயம் செய்யறா, அந்த தாய்க்கு யாரெல்லாம் நீ ஆபத்தை ஏற்படுத்துரு, அந்த தாய்க்கு ஏதாவது ஒரு அழிவை கொடுத்துருன்னு சொல்லி அப்படி அந்த ஆபத்தான விஷயங்கள் பாவமான காரியங்களை துவா கேட்கலாம். அடுத்ததாக துவா கேட்கின்ற போது எங்களுடைய துவா கபூலாக வேண்டுமாக இருந்தா எங்கட உறவு முறைகளை துண்டிக்காம இருக்கணும். தாத்தாவோட பேசாம தங்கச்சி அல்லாட்ட துவா கேட்டா அந்த தங்கச்சியில துவாவெல்லாம் கபூல் செய்ய மாட்டான். தாத்தா தங்கச்சியோட பேசாம தாத்தா அல்லாட்ட துவா கேட்டா அல்லா அந்த தாத்தாவுடைய துவாவை கபூல் செய்ய மாட்டான். சகோதர சகோதரிகள் இப்படித்தான், பாப்பா அம்மாவோட பேசாம, உறவுகளோட பேசாம, நானா தம்பியோட பேசாம, யாரெல்லாம் கோபிச்சு கொண்டு துவா கேட்கிறாங்களோ அவங்கட துவா அவங்கட தலைக்கு மேல உயராது. ஹதீஸ். எனவே துவா கேட்பதற்கு முன்னதாக சில உலக்கங்களை நான் சொன்னேன். அதுல மிக முக்கியமான முதலாவது இஹ்லாஸாக தூய்மையாக துவா கேட்கணும், அல்லாஹ் எனக்கு தருவான் என்ற நம்பிக்கையோட. அடுத்ததாக துவா கேட்கின்ற போது ஒரு இஹ்லாஸாக கேட்பது, உறுதியாக கேட்பது. அடுத்ததாக அந்த துவா கேட்டு துவாவுக்கு பதில் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோட கேட்கிறது. அடுத்ததாக துவா கேட்பதற்கு முன்னதாக அல்லாஹுவை புகழ்வது, அதுக்கு அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்வது, அவங்களை புகழ்வது, அதுக்கு அடுத்ததாக எங்களோட தேவைகளை கேட்பது மிக முக்கியமான விடயங்களாக இருந்தா அந்த விடயத்தை மூன்று முறை கேட்பது, முடியுமாக இருந்தா கிபிலாவை முன்னோக்கி கொள்றது, மிகவும் முடியுமாக இருந்தா இன்னும் மிக முடியுமாக இருந்தா துவா கேட்கின்ற போது கிபிலாவை முன்னோக்கிறது, இன்னும் எங்களுக்கு சக்தி இருந்தா துவாவோட துவா கேட்கறதுக்கு உழுவோட துவாவை கேட்டுக்கொள்றது. அடுத்ததாக பாவமான காரியங்களை துவா கேட்க கூடாது, நன்மையான காரியங்களை துவா கேட்கணும். பாவங்களில் இருந்து விடுபடுறதுக்கான துவா கேட்கலாம். அடுத்ததாக உறவு முறைகளை துண்டிக்காமல் துவா கேட்க வேண்டும். அடுத்ததாக துவா கேட்பதற்கு முன்னதாக பாவங்கள்ல இருந்து நாங்கள் கலண்டு இருக்கணும். பாவம் செஞ்சு செஞ்சு அல்லாட்ட துவா கேட்டா அல்லாஹ் அந்த துவாக்களை கபூல் செய்ய மாட்டான். எனவே துவா கேட்கின்ற போது இந்த விடயங்களை நாங்க கடைபிடிச்சு கொள்ளணும். அடுத்ததாக நாங்க துவா கேட்டுட்டோம், இப்ப நாங்க எல்லாரும் என்ன செஞ்சுட்டோம், அல்லாஹ் எங்களை பிரார்த்தனையை சொல்லி முறையிட்டுட்டோம். யா அல்லாஹ் என் கடனை அடைக்கக்கூடிய பாக்கியை தந்துடு, யா அல்லாஹ் என் கடனை அடைச்சக்கூடிய வழிகளை தந்துடு, யா அல்லாஹ்னு அல்லாஹ்ட்ட நாங்க துவா கேட்கிறோம். கண்ணியமானவர்களே, இப்படி எல்லாம் துவா கேட்டதுக்கு பின்னால ஒரு அடியானப்பை நடக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டால் அல்லாஹ் அந்த துவாவுக்கு மூன்றில் ஒன்றை நிச்சயமாக வழங்குவான். நாங்கள் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டோம், முதலாவது விஷயம் அல்லாஹ் அந்த துவாவை கபூலாக்கிடுவான். யா அல்லாஹ் இந்த பிள்ளைய சாலிஹான பிள்ளையாக தந்துடு, யா அல்லாஹ் கடன் இல்லாத வாழ்க்கையை தந்துடுன்னு கேட்டுட்டோம், அல்லாஹ் கடன் இல்லாத வாழ்க்கையை தந்துட்டான். யா அல்லாஹ் ஆரோக்கியமான உடம்பை தந்துடு, நோய் நொம்பலம் இல்லாத வாழ்க்கையை தந்துடுன்னு கேட்டுட்டோம், அல்லாஹ் நோய் நொம்பலம் இல்லாத வாழ்க்கையை தந்துட்டான். கண்ணியமானவர்களே, அப்படி நாங்க கேட்ட துவா இந்த உலகத்துல கபூலாகிடும். முதலாவது விஷயம் இந்த துவா கபூலாகிடும். யாரும் இரண்டாவது விஷயம் எங்கட்ட துவா கபூலாக இல்லைன்னு சொன்னா நாங்க யோசிக்க கூடாது, எவ்வளவு விஷயம் அல்லாட்ட கேட்டுட்டேன், அல்லாஹ் எனக்கு ஒண்ணுக்குமே விடையளிக்கலன்னு யோசிக்க கூடாது. முதலாவது விடையை நாங்க கேட்டு துவா கபூலாகிடும். அப்படி இல்லைண்டா எங்களுக்கு ஏற்படக்கூடிய ஏதாவது ஆபத்துகள் இருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான், எங்கட துவா கபூலாகாட்டி ஒன்று எங்கட துவா கபூலாகிடும். அப்படி இல்லைண்டா எங்கட துவா அல்லாட்ட அங்கீகரிக்கப்படையிலண்டா ஒன்று அல்லாஹ் எங்கட துவா கபூல் செஞ்சிருவான். அப்படி இல்லைண்டா எங்களுக்கு ஏற்படக்கூடிய ஏதாவது ஆபத்துக்களை அல்லாஹ் நாங்க கேட்ட துவாவால் அப்படியே நீக்கிடுவான். நாங்க நினைக்க கூடாது நாங்க கேட்ட துவா கபூல் செய்யப்படையிலே, நாங்க கேட்ட துவாவால அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், எங்களுக்கு வர இருக்கின்ற ஆபத்தை நீக்கி இருக்கிறான். முதலாவது விஷயம் எங்கட துவா கபூல் ஆகிட்டு, அப்படி எங்கட துவா கபூலாக்கப்படையில்லைன்னு சொன்னா இன்னொன்று விஷயம் எங்கட ஏதாவது வர இருக்கிற ஆபத்து எங்களை விட்டு நீங்கிட்டு. அப்படியும் இல்லைண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருடைய துவாக்கள் எல்லாம் அந்த உலகத்தில் அங்கீகரிக்கப்படையில நினைக்கிறாங்களோ அந்த மனிதர்களுக்காக வேண்டி அல்லாஹ் அவங்க கேட்ட துவாக்கள் அப்படியே சேமித்து வச்சு நாளைய மறுமையில் அல்லாஹ் கொடுக்கிறான். நாளைய மறுமையில அல்லாஹ் கொடுக்கிறான். எந்த அளவுண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளைய மறுமையில சில மனிதர்கள் கவலைப்படுவாங்களாம், இந்த உலகத்துல நான் கேட்ட துவாவெல்லாம் அல்லாஹ் கபூலாக்காமல் இருந்தால் நல்லவே, அந்த துவாவுடைய பிரதிபலன் எங்க நான் பாக்குறேனே நினைச்சு நாளைய மறுமையில சில மக்கள் கவலைப்படுவாங்களாம். எனவே துவா கேட்கின்ற போது நாங்க யோசிக்க கூடாது எங்களை துவா கபூலாக இல்லை. முதலாவது விஷயம் ஒன்று துவா கபூலாகும். அப்படி இல்லைண்டா எங்களுக்கு ஏற்பட இருக்கிற ஆபத்து ஏதாவது அல்லாஹ் எங்களை விட்டு நீக்குவான். அப்படி இல்லைண்டா நாங்க கேட்ட துவா நிச்சயமாக அல்லாஹ் சேமிச்சு நாளைய மறுமையில அதை எங்களுக்கு அல்லாஹ் தருவான். இது துவாவுடைய ஒழுக்கங்கள்ல மிக முக்கியமான விஷயமாக இருக்குது. அடுத்து துவா என்று சொல்கின்ற போது கண்ணியமானவர்களே, எங்களுக்கு மட்டும் இல்ல, நாங்க துவா கேட்கிறது. எங்களை முன்னால வாழ்ந்த நபிமார்கள், சஹாபாக்கள், ஈமானால் முந்தியவர்கள், எங்களை தாய் சந்தையர்கள், மூதாதையர்கள், மார்க்கத்தை வளர்ப்பதற்காக கஷ்டப்பட்டவர்கள் எல்லோருக்கும் நாங்கள் துவா செய்வோம். துவா செய்வது என்பது எங்களுக்கு மட்டுமல்ல, எங்களுக்கும் எங்களோட குடும்பத்துக்கும் எங்களோட வாப்பா அம்மாக்கு மட்டுமில்ல, இஸ்லாத்துக்கு வளர்த்த முன்னால் வந்த தியாகிகள், ஈமானால் முந்திய எல்லோருக்கும் நாங்கள் துவா செய்வோம். அப்போது நல்லா எங்களோட துவாயும் கவர்த்துமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா மின் அபதின் முஸ்லிமின் யதுஉ லி அகீஹி பி ஸஹ்ரில் கைப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லீம் மறைமுகமாக இருக்கின்ற ஒரு முஸ்லீமுக்கு துவா செய்கிறார். உதாரணமாக எங்களுக்கு எங்களை ஊரை விட்டு தூரத்தில் இருக்கிற ஒருத்தர், அல்லது வெளிநாட்டில் இருக்கிற ஒருத்தர், அல்லது தூர இடங்கள் இருக்கிற ஒருத்தருக்கு என்ன செய்யறாரு, ஒருத்தர் துவா செய்கிறாருண்டா, அல்லாஹ் அந்த அடியான் துவா கேட்கின்ற போது மலக்கொண்டு அவருக்காக நியமிக்கப்பட்ட அந்த மலக்கு சொல்லுவாரு, எந்த விடயத்தை உன்னுடைய சகோதரனுக்காக நீ கேட்டாயோ அது அந்த சகோதரனுக்கும் கிடைக்கட்டும், உனக்கும் கிடைக்கட்டும் என்று மலக்கு துவா செய்யறா. உதாரணமாக, யாருலாம் என்னுடைய ஒரு சகோதரன் இருக்கிறா வெளிநாட்டுல, அவருக்கு கடன் நினைச்சிருக்குது, யாருலாம் அந்த கடன் அடைக்கக்கூடிய பாக்கியத்தை படுத்துடுன்னு நாங்கள் துவா கேட்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் என்ன சொல்றான், ஒரு மலக்கை நியமிச்சு அவருடைய கடனை அடைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துடு, இந்த யார் துவா கேட்டாங்களோ இவருடைய கடனை அடைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துட்டு சொல்லி மலக்கு என்ன செய்கிறார், ஆமி சொல்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, மறைவானவர்களுக்கு அதிகமாக நான் துவா செய்வோம். அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், சலாசு தஅவாத்தி முஸ்தஜாபாத் லா ஷக்க ஃபீஹின். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூணு துவா இருக்குது மறுக்கப்படவே மாட்டாது. முதலாவது தஅவத்துல் மஸ்லூம், அநியாயம் உழைக்கப்பட்டவனுடைய துவா. யாராவது ஒருத்தன் அநியாயமாக அடிபட்டிருக்கிறான், யாராவது ஒருத்தர் அநியாயமாக ஏற்றிப்பட்டிருக்கிறார், யாராவது இன்னொருத்தர் மூலமாக ஏற்றிப்பட்டிருக்கிறார், இன்னொருத்தர் மூலமாக மானபங்கப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்றா, மானபங்கப்படுத்தப்பட்டவர், அநியாயம் உழைக்கப்பட்டவர், கண்ணியமானவர்கள் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் எந்த திரையும் இல்லாமல் கபூல் செய்கிறார். அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ஒரு பிரயாணியுடைய துவா. ஒரு பிரயாணி பயணத்துல இருந்து அந்த பயணத்தை முடிப்பது கடையில கேட்கக்கூடிய துவாவையும் அல்லாஹ் கபூல் செய்கிறான். அதே போல ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவனை கேட்கக்கூடிய துவா, அதே போன்று பிள்ளைகள் ஒரு தந்தைக்காக கேட்கக்கூடிய, தந்தை வாப்பா உம்மா பெற்றோர்களுக்கு கேட்கக்கூடிய துவா. கண்ணியமானவர்கள், இந்த துவாக்களை எல்லாம் அல்லாஹ் அப்படியே கபூல் செய்கிறான். எனவே துவா என்பது முக்கியமான ஒரு இபாதத் என்பதை நாங்கள் விளங்கிக் கொண்டோம். எனவே அதிகமாக எங்களுடைய வாழ்க்கையில துவா இடம்பெற வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய இந்த பிரார்த்தனை, இந்த மிக முக்கியமான துவா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய சில நேரங்கள், சில இடங்கள், சில நிலைமைகளை சொல்லி தந்தார்கள். அந்த நிலைமைகளையும் இடங்களையும் இப்போது நாங்கள் பார்ப்போம். துவா அல்லாஹ் அங்கீகரிப்பதற்கு சில நிலைமைகளை, நேரங்களை, இடங்களை வைத்திருக்கிறாங்க. அதுல மிக முக்கியமானது லைலத்துல் கத்ருடைய இரவு. ஒரு மனிதன் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் அல்லாஹ் கபூல் செய்வான் அந்த லைலத்துல் கத்ருல கேட்கக்கூடிய துவா. அடுத்ததாக யௌம அரஃபா, அரஃபாவுடைய நாள்ல கேட்கக்கூடிய துவா. அதே போன்று ஸஅத்தும் மின் யௌமில் ஜும்மா, ஜும்மாவுடைய நாள்ல ஒரு நேரத்துல எதை கேட்டாலும் அல்லாஹ் எங்களுக்கு தருவான், அப்படிப்பட்ட வெள்ளிக்கிழமை நாளில் கேட்கக்கூடிய துவா. அதே போன்று பி சஹரி ரமலான், ரமலானுடைய மாதத்தில் கேட்கக்கூடிய துவா. அதே போன்று துஆ உஸ்தாயிம் அத்தாயத்தும், ஒரு நோம்பாளி நோம்பை திறப்பது கடையில் கேட்கக்கூடிய துவா. ஒரு நோம்பாளி நோம்பை பிடிச்சிட்டு இருக்கிறாரே, அந்த நோம்பை திறப்பது கடையில் கேட்கக்கூடிய துவாவையும் அல்லாஹ் கபூல் செய்கிறான். அதே போன்று ஒரு நோம்பாளி நோம்பு திறக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல கேட்கக்கூடிய துவா. அதே போன்று ஒரு முசாபிர் அல்லாஹ்விடத்துல கேட்கக்கூடிய துவா, பயணி. அதே போன்று அநியாயம் இழைக்கப்பட்டவன் அல்லாஹ்விடத்துல கேட்கும் துவா. அந்த துவா இல்ல எந்த தடங்களும் இல்லாமல் அல்லாஹ் கபூல் செய்வான். அதே போன்று நீதமான ஒரு அரசன் கேட்கக்கூடிய துவா. அதே போன்று அநியாயம் இழைக்கப்பட்ட நிலையிலே யாருமே உதவி செய்வதற்கு இல்ல, ஒரு மனிதனுக்கு அநியாயம் அளிக்கப்பட்டிருக்கு அந்த சந்தர்ப்பத்துல, அந்த அநியாயம் அளிக்கப்பட்ட, வீணாக அநியாயம் அளிக்கப்பட்ட, ஏற்றிப்பட்ட ஒரு மனிதன் அல்லாஹ் ஒருத்தர் கேட்கக்கூடிய துவா. அதே போன்று பெற்றோர் பிள்ளைகளுக்காக, பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக கேட்கக்கூடிய துவா. அதே போன்று ஒரு மனிதன் ஆபத்தான கட்டத்துல சிக்கி இருக்கிறான், ஆபத்தான ஒரு சூழ்நிலை இருக்கிறான், இந்த சந்தர்ப்பத்துல கேட்கக்கூடிய துவா இதையும் அல்லாஹ் கபூல் செய்கிறான். அதே போன்று ஐந்து நேர தொழுகைக்கு பின்னால கேட்கக்கூடிய துவா, ஐந்து நேர தொழுகைக்கு பின்னால நாங்க அல்லாஹ் இருக்கிற துவா கேட்டா அந்த துவாவை அல்லாஹ் கபூல் செய்கிறான். அதே போன்று எங்களுடைய தொழுகை அதான் கேட்டு அதானுக்கும் எகாமத்துக்கும் இடையில கேட்கக்கூடிய துவா. நாங்க சொல்லுகிறோம், ஒரு மனிதன் தொழுகைக்காக வருகிறான், அதான் சொல்லப்பட்டது, அதானுக்கு பின்னால தொழுகை கடையில கிட்டத்தட்ட 15-20 நிமிடம் சின்ன ஒரு கெப் இருக்கும், அந்த டைம்ல கேட்கக்கூடிய துவாவையும் அல்லாஹ் இந்த சிறையும் இல்லாம கபூல் செய்கிறான். அதே போன்று சுஜூத்ல கேட்கக்கூடிய துவா, சுஜூத்ல ஒரு மனிதன் அரபுலதான் கேட்கணும், அரபுல கேட்கக்கூடிய துவா அல்லாஹ் எந்த சிறையும் இல்லாம கபூல் செய்கிறான். அதே போன்று இரவுல கடைசி பகுதியில கேட்கக்கூடிய துவா அப்படின்னா சுபஹுக்கு கொஞ்சம் முன்னால கேட்கக்கூடிய துவா, அந்த துவாக்களையும் அல்லாஹ் கபூல் செய்கிறான். அதே போன்று ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்காக மறைமுகமாக இருந்து கேட்கக்கூடிய துவா, உதாரணமாக ஒரு முஸ்லீம் எங்களை விட்டு தூரத்துல இருக்கிறாங்க, பக்கத்தூர்ல இருக்கிறாங்க, அல்லது வெளிநாட்டுல இருக்கிறாங்க, அல்லது வேற ஒரு வெளிநாடுகள்ல வசிக்கிறாங்க, அப்படி எங்களை விட்டு மறைஞ்சிருக்கிற ஒருவருக்காக வேண்டி கேட்கக்கூடிய துவா, இந்த துவாக்களை எல்லாம் கபூல் செய்கிறான். அதே போன்று ஜம்சம் நீரை குடித்து விட்டு கேட்கக்கூடிய துவா, அதே போன்று மக்கா மதீனாவில கேட்கக்கூடிய துவா, அதே போன்று சஃபா மருவா அரபா மக்காம் இப்ராஹி மஷ்ஹூர் ஹராம் போன்ற இடங்கள்ல கேட்கக்கூடிய துவா, இவைகளை எல்லாம் அல்லாஹ் இந்த சிறையும் இல்லாம எங்கள்கிட்ட இருந்து கபூல் செய்கிறான். எனவே நான் இந்த இடத்துல சொன்ன விஷயங்கள் துவா ஏற்றுக்கொள்ளக்கூடிய சில நேரங்கள், சில நிலைமைகள், அதே போன்று சில இடங்கள், இவைகளை ஞாபகப்படுத்தின சில நேரங்கள், சில நிலைமைகள், சில இடங்கள், இந்த இடங்கள்ல நாங்க துவா கேட்டா அல்லாஹ் எங்களை துவாக்களை கபூல் செய்வான். எனவே இப்படியான முறையில் எங்களை துவாக்களை நாங்க கேட்கின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் எங்களுக்காக வந்து துவா செய்கிறோம். அதே போன்று இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், நம்மள தாய்மார்களே சகோதரிகளே, நாங்க எங்கட பிள்ளைகளுக்கு எங்கட மனைவி மக்களுக்கு எங்கட பொருள்களுக்கு எதிராக துவா கேட்க கூடாது, எங்கட குழந்தைகளுக்கு எதிராக யாரும் துவா கேட்க கூடாது. இன்னைக்கு சில தாய்மார்களை சமூகத்துல நாங்க பாக்குற பிள்ளைகளுக்கு அப்படியே அருவறுப்பான வார்த்தைகளை கொண்டு சொல்றேன், அருவறுப்பான வார்த்தைகளால பிள்ளைகளுக்கு ஏசுறேன், இப்படி யாரும் ஏசக்கூடாது, அப்படி ஏசினா அது பாரசுரமான வார்த்தை. சில தாய்மார்கள் சில பிள்ளைகளுக்கு அப்படியே ஹராம் குட்டின்னு சில பிள்ளைகளுக்கு ஏசுறேன். கனிமான தாய்மார்களே, இப்படி ஒரு வார்த்தை சொல்ற போது அந்த பிள்ளை நீங்க சொல்ற வார்த்தையால பிள்ளை மட்டும் இல்ல பாதிக்கப்படுகிறீங்க, நீங்களும் பாதிக்கப்படுகிறீங்க. அப்படின்னா இந்த பிள்ளை நல்ல முறையில பிறக்க இல்ல, தாயின்னு சொல்லக்கூடிய அந்த தாய் பாவம் செஞ்சவ, தாய் விபச்சாரத்துல போனவ, அவட நடப்பு நல்லது இல்லை என்பத தாயும் சேர்ந்து தாய்க்கும் பிள்ளைக்கு சேர்த்து பழிச்சு மத்துறான். எனவே நாங்க ஒரு வார்த்தையை பாவிக்க முன்னால கொஞ்சம் யோசிச்சுக்கொள்ளணும், இப்படியான வார்த்தைகளை பாவித்தா அல்லாஹ் எங்களுடைய துவாக்களை கபூல் செய்ய மாட்டான். எனவே எங்களை வார்த்தைகளை நாங்க பாதுகாத்துக் கொள்ளணும். அதே போன்று பிள்ளைகளுக்கு எதிராக நாங்க துவா கேட்க கூடாது. நான் ஆரம்பத்துல சில நிலைமைகளை சொன்னேன், ரமலானுடைய காலம், அதே போல லைலத்துல் கத்ர், வெள்ளிக்கிழமை நாள், அதே போன்று நாங்க பயணங்கள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல அணியாமல் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம், அதே பிள்ளைகள் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக கேட்கக்கூடிய துவா, பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக வந்து கேட்கக்கூடிய துவா, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக கேட்கக்கூடிய துவாக்கள் எல்லாம் திரை இல்லாம கபூல் செய்யப்படும். அதனால பெற்றோர்களாகிய நாங்க, தாய்மாராகிய நாங்க பிள்ளைகளுக்கு கண்டவாறு திட்டக்கூடாது, ஏற்றக்கூடாது. சில வேளை அல்லாஹ் அந்த வார்த்தைகளை கபூலாக்கிடுவான், அந்த வார்த்தைகளை கபூலாக்கினா பொறவுக்கு நாங்கள் கை செய்யப்படுவோம். எனவே அன்பான தாய்மார்களை இந்த விஷயத்துல கூடுதலாக கவனப்படுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், உங்களுக்கு எதிராக நீங்க துவா கேட்க வேண்டாம். இன்னைக்கு சில மக்களை நான் பாக்குறேன், எனக்கு ஒரு அழிவு இல்லையா, எனக்கு ஒரு நாசம் வராதா, போற இடத்துல எத்தையாவது வந்து நான் சாக மாட்டேனான்னு சொல்லி சில மக்கள் வாயால சொல்றேன். இப்படி யாரும் தங்களுக்கு எதிராக துவா கேட்க வேண்டாம். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களை பிள்ளைகளுக்கு எதிராகவும் நீங்க துவா கேட்க வேண்டாம், உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிராகவும் நீங்க துவா கேட்க வேண்டாம். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொன்னார்கள், உங்களுடைய சொத்து செல்வங்களுக்கு எதிராகவும் நீங்க துவா கேட்க வேண்டாம். ஏனண்டா சில சந்தர்ப்பங்கள்ல நீங்க கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்கக்கூடிய நிலைமையாக சில சந்தர்ப்பங்கள் இருக்கும். எனவே அப்படி நீங்க கேட்டது உடனே சில வேலை பழிச்சிட்டா நீங்க கேட்ட துவாவால பொறவுக்கு நீங்க கைச்சிடப்படுவீங்க. எனவே அன்பான தாய்மார்களே சகோதரிகளே, இந்த விடயத்துல கூடுதலாக கவனம் செலுத்துங்க. கேட்கக்கூடிய துவாக்களை அதாவது நல்ல முறையில் கேட்டுக்கொள்ளுங்க, யாருக்கும் பதுவா செய்யாதீங்க, குழந்தைகளுக்கு பதுவா செய்யாதீங்க. நிச்சயமாக அல்லாஹ் அப்படி பதுவா செய்கின்ற போது சில சந்தர்ப்பங்கள்ல அந்த துவாவை கபூலாக்கினான்டா, நிச்சயமாக நாங்கள் ஒரு காலத்துல கவலைப்படுவோம், கஷ்டப்படுவோம். அடுத்த விஷயம் கண்ணியமானவர்களே, துவா என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. நாங்கள் எல்லாரும் ஆழமாக வழங்கிக் கொள்ள வேண்டும். பிரார்த்தனை என்பது அல்லாஹ்விடத்த கேட்கக்கூடிய இந்த பிரார்த்தனை என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இது நபிமார்கள், சஹாபாக்கள், முன்னால வாழ்ந்த பெரியார்கள், தாபியூன்கள் எல்லாரும் இந்த துவாவினூடாக அல்லாஹ்விடத்தில மிக நெருக்கத்தை பெற்றுக் கொண்டார்கள். எந்த அளவு என்றால், நபிமார்கள வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம், நபிமார்கள் அநேகமானவர்கள் எல்லா நபிமார்களும் தங்களுடைய பிரச்சனைகளை அல்லாஹ்விடத்திலே சொல்லி முறையிட்டிருக்கிறார்கள், பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பல நபிமார்களுடைய துஆக்களை குர்ஆனிலே சொல்லியிருக்கிறார். ஹலர் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஒரு துஆ செய்தார்கள். وَذَكَرِيَّا إِذْ نَادَى رَبَّهُ رَبِّ لَا تَذَرْنِي فَرْدًا وَأَنْتَ خَيْرُ الْوَارِثِينَ. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்ட ஒரு துஆவை அல்லாஹ் சொல்கின்றான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், யா அல்லாஹ், என்னை இந்த உலகத்திலே தனி மனிதனாக ஆக்கி விடாதே. கண்ணியமானவர்களே, பிள்ளை கிடைச்சிருக்குது, நாலஞ்சு பிள்ளை எங்களுக்கு இருக்குது, கிடைச்ச பிள்ளைய நாங்க திட்டுறோம். ஆனா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பிள்ளை இல்ல, பிள்ளைய கேக்குறாங்க, அவங்க கேக்குறாங்க துவா, யா அல்லாஹ் என்ன இந்த உலகத்துல தனி மனிதனாக ஆக்கி விடாதே, பிள்ளை இல்ல அதனால தனி மனிதனாக என்ன ஆக்கி விடாத, கிடைச்சிருக்கிற பிள்ளைய நாங்க திட்டுறோம். ஆனா ஒரு நபிக்கு பிள்ளை இல்ல, பிள்ளை அல்லாஹ் அடுத்த கேட்கிறார். அவர் சொல்றாரு, அந்த நபி, என்ன தனி மனிதனாக அந்த உலகத்துல ஆக்கிடாத, எனக்கு ஒரு சந்ததி, எனக்கு ஒரு குழந்தையை தந்துரு யா அல்லாஹ்னு அல்லாஹ் அடுத்துல பிரார்த்திக்கிறார். அவருடைய மனைவியோ மலடியாக பிள்ளை கிடைக்காது என்ற காலத்துல இருந்த சந்தர்ப்பத்துல அதை நீக்கி அவளுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து அந்த தாய்க்கு நாங்கள் ஒரு குழந்தையை கொடுத்தோம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியமானவர்களே, எனவே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல தமக்காக ஒரு குழந்தைய துஆவி மூலமாக பெற்றுக் கொண்டார்கள். கண்ணியமானவர்களே, எப்படிப்பட்ட துஆன்னு பாருங்க, தன்னுடைய மனைவியோ பிள்ளை கிடைக்காது இருக்கக்கூடிய அந்த மலட்டு பருவத்துல அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சு அல்லாஹ்விடத்துல ஒரு குழந்தையை பெற்றுக் கொண்டார்கள். எனவே துஆ என்பது மிக முக்கியமாக எங்களுடைய தேவைகள் அல்லாஹ்விடத்துல முறையிட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இபாதத்தாக இருக்கிறது. எனவே இந்த நபிமார்களுடைய வரலாறுகள் மூலமாக நாங்கள் விளங்கக்கூடிய விடயம் என்னென்னா, நபிமார்கள் தங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு பெற்றுக்கொள்வதற்கு துஆவை மிகப்பெரிய ஒரு இபாதாவாக, மிகப்பெரிய ஒரு வணக்கமாக பயன்படுத்தினார்கள். அது மாத்திரமல்ல, ஹலரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்ரூது மன்னன் பல வருடங்களாக ஊட்டிய நெருப்பிலே தூக்கி போடுகிறார். அந்த சந்தர்ப்பத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு துஆ செய்கிறார்கள். அவர் சொல்லுகின்றார், யா அல்லாஹ், இந்த உலகத்துல பாதுகாப்பதுல பொறுப்பு சாட்டுவதற்கு ஒன்னே தவிர வேற யாரும் இல்ல, பாதுகாப்புல நீதான் மேலானவன், உன்ன தவிர வேற யாராலையும் பாதுகாக்க முடியாது, எனவே என்னை பாதுகாத்து யா அல்லாஹ்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களை பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் எந்த அளவு அந்த பிரார்த்தனைக்கு விடையளித்தான் என்றால், எங்களுடைய வளமையில நெருப்பு சுட வேண்டும், நெருப்பு ஒருவனை சாம்பலாக்க வேண்டும். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆவினால், அவர்களுக்கு இருந்த நம்பிக்கையினால் அல்லாஹ் அந்த நெருப்புக்கு பத்தக்கூடிய சக்தியை கொடுக்கவில்லை. எந்த நெருப்புல அல்லாஹ் பத்தக்கூடிய சக்தியை வைத்திருக்கிறானோ, எந்த நெருப்புல போட்டா யாரெல்லாம் சாம்பல் ஆகுவாங்களோ அந்த நெருப்புக்கு அல்லாஹ் சொல்கிறான், நெருப்பே இப்ராஹிம் நபி மீது நீ சாந்தியையும் அமைதியையும் கொடு, அவருக்கு நீ நெருப்ப கொடுத்துறாதே என்பதாக அல்லாஹ் நெருப்புக்கு கட்டளையிடுகிறான். எனவே கண்ணியமானவர்கள், நெருப்பு அவர்களை சுடவில்லை. இதனால அவர்கள் கேட்ட துஆவினால், அது மாத்திரமல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு துஆ செய்தார்கள். அதையும் அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கின்றார்.
துவா என்பது சாதாரணமாக நினைக்கக்கூடாது. நபிமார்கள் பயன்படுத்திய மிக முக்கியமான ஒரு இபாதத். ஹலரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு துவா செய்கிறார்கள். ரப்பனா வஜல்னா முஸ்லிமைன் லக், யா அல்லாஹ் எங்க ரெண்டு பேரையும் உனக்கு வழிபடக்கூடிய முஸ்லீம்களாக ஆக்கிடுவாயாக. வமின் ஸுர்ரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக், யா அல்லாஹ் எங்கட பரம்பரையில எங்கட பிச்சலத்துல ஒரு முஸ்லீம் உம்மத்தை எங்களுக்கு தந்துடுவாயாக, உருவாக்கிடுவாயாக என்று துவா செய்கிறார்கள். என்ன வணக்க செய்யணும் என்பதை எங்களுக்கு சொல்லி தருவாயாக, எங்களுக்கு வணக்கங்களை காட்டி தருவாயாக. வத்துபு அலைனா, யா அல்லாஹ் நாங்க தப்பு தவறு செஞ்சிருந்தா எங்களை மன்னிச்சிடுவாயாக. நிச்சயமாக நீ தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இரக்கமான ரப்பாக இருக்கிறாய் என்பதாக ஹலரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து கேட்ட ஒரு கூட்டு துவாவை அல்லாஹ் பரிசுத்த அல்குர்ஆனிலே சொல்கின்றார். எனவே அன்பான அல்லாஹ் வல்லடியார்களே, அவர்கள் இருவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் என்ற விஷயத்தை அல்லாஹ் பரிசுத்த அல்குர்ஆனிலே சொல்கின்றான். அது மாத்திரமல்ல, ஆரம்ப மனிதர் ஹலரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அல்லாஹ்விடத்தில பிரார்த்தனை செய்தார்கள். அவங்க ரெண்டு பேருக்கும் அல்ல அவர் கட்டளையை போட்டால், நீங்க ரெண்டு பேரும், அதாவது ஒரு மரம் ஒண்டிக்கு அந்த மரத்துக்கிட்ட யாரும் நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹ் ஒரு கட்டளையை போட்டா, கண்ணியமானவர்களே அவங்க ரெண்டு பேரும் அந்த கட்டளையை மீறி அந்த மரத்துக்கிட்ட நெருங்கினாங்க. அதுக்கு பின்னால அவங்க செஞ்ச தப்பு அவங்க உணர்ந்து அல்லாஹ்விடத்துல தௌபா செய்தார்கள், அல்லாஹ்விடத்துல துவா கேட்டார்கள். எனவே அவர்கள் கேட்ட துவாவையும் அல்லாஹ் பரிசுத்த அல்குர்ஆனிலே சொல்கின்றான். அவங்க ரெண்டு பேரும் சொன்னார்கள், ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா, எங்களுடைய இறைவா எங்களுக்கே நாங்கள் அநியாயம் செஞ்சு கொண்டாயா அல்லாஹ், நீ அந்த மரத்துட்டு போவானாம்னு எங்க ரெண்டு பேருக்கு சொன்னாயா அல்லாஹ், நாங்க தவறி போயிட்டோம் யா அல்லாஹ், எங்களுக்கு நாங்களே அநியாயம் செஞ்சிட்டோம். வயல்லவு தகுப்பிரலனா, இறைவா நீ எங்களுக்கு இறக்க காட்டி எங்களை மன்னிக்க இல்லண்டா. எங்க ஆரம்ப மனிதர் ஹலத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரெண்டு பேரும் அல்லாஹ்ட்ட சொல்றாங்க, யா அல்லாஹ் நீ எங்களுக்கு இரக்கம் காட்டி எங்களை நீ மன்னிக்க இல்லண்டா. லனகூனல் மினல் காஸிரீன், ஆரம்ப மனிதர்களாக இருக்கின்ற நாங்க ரெண்டு பேரும் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம் யா அல்லாஹ். கண்ணியமானவர்களே, மனிதர்களில் ஆரம்பமான ஹலத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துவா அல்லாஹ் சொல்லிருக்கிறான், அவங்க மனைவி கேட்ட துவா அல்லாஹ் சொல்லிருக்கிறான். அவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க, யா அல்லாஹ் நீ எனக்கு இரக்கம் காட்ட இல்லண்டா, இறைவா நீ எங்க ரெண்டு பேருக்கு இரக்கம் காட்டி எங்களை மன்னிக்க இல்லண்டா, நாங்க நஷ்டவாளிகள் யா அல்லாஹ். எனவே அல்லாஹ்விடத்துல எல்லாரும் துவா கேளுங்க, யா அல்லாஹ் நீ என்ன மன்னிக்க இல்லண்டா, நாங்க நஷ்டவாளிகள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நீ என்ன மன்னிக்க இல்லண்டா, நாளை வறுமையில நான் கை செய்தவான் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்துல அதிகமாக துவா கேளுங்க. நிச்சயமாக அல்லாஹ் எங்கட துவாக்களை கபூல் செய்வார். கண்ணியமானவர்களே, அது மாத்திரமல்ல, ஹலரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மீன் விழுங்கிய அந்த சந்தர்ப்பத்திலும் அவர்கள் துவா செய்தார். பாருங்கள் நபிமார்கள் எந்தெந்த சந்தர்ப்பங்கள் ஏராளமான துவாக்களை பயன்படுத்தி இருக்கிறார். ஹலரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றுக்குள்ளே மீன் விழுங்குகின்ற போது அவர்கள் ஒரு துவாவை செய்கிறார்கள். இறைவா உன்னை தவிர வேற நாயன் இல்லையா அல்லாஹ். மீனுடைய வயிற்றுக்குள்ளே இருந்து துவா செய்கிறார்கள், உன்னை தவிர இந்த உலகத்திலே வணங்குவதற்கு வேற ரப்பு இல்லையா அல்லாஹ், அல்லாஹ் நீ மாத்திரம்தான் யா அல்லாஹ். சுபஹானக இன்னி குந்து மினல் லாலிமீன், நீ தூய்மையானவன் யா அல்லாஹ், எனவே நிச்சயமாக நான் அநியாயக்காரன், என்ன மன்னிச்சிடியா அல்லாஹ், என்ன தூய்மைப்படுத்துறியா அல்லாஹ்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்தார்கள். கண்ணியமானவர்கள், அது மாத்திரமல்ல, ஹலரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஃபிரௌனிடத்திலே அனுப்பினான். அந்த சந்தர்ப்பத்துல ஃபிரௌனிடத்துல போறதுக்கு முன்னதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு துவா செய்தார்கள். அந்த துவாவை அல்லாஹ் பரிசுத்த அல்குர்ஆனிலே சொல்லி வைத்திருக்கிறான். ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய கடமைகளை, தங்களுடைய தேவைகளை, தங்களுடைய தொழில் அலுவல்களை செய்வதற்கு முன்னதாக அல்லாஹ்விடத்திலே முறையிட வேண்டும், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே துவா செய்ய வேண்டும். அதைத்தான் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரவுனிடத்திலே செல்வதற்கு முன்னதாக ஒரு துவா செய்கிறார்கள். அல்லாஹ் அந்த துவாவை பரிசுத்த அல்குர்ஆனிலே சொல்கின்றார். قال ربي اشرح لي صدري யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை விரிவுபடுத்துவாயாக, என்னுடைய உள்ளத்தை விசாலப்படுத்துவாயாக, வயஸ்ஸிரலி அம்ரி என்னுடைய காரியங்களை எல்லாம் லேசாக்கி தருவாயாக யா அல்லாஹ், வஹுலுல் உக்ததம் மின் லிஸானி என்னுடைய நாவிலே இருக்கக்கூடிய கொன்னல் என்ற முடிச்சை அவிழ்த்து விடுவாயாக யா அல்லாஹ், என்னுடைய பேச்சை எல்லாரும் வழங்கக்கூடிய அமைப்புல என்னுடைய பேச்சை ஆக்குவாயாக யா அல்லாஹ், என்னுடைய குடும்பத்துல மிகவும் நெருக்கமான ஒருவரை எனக்கு துணையாக, எனக்கு உதவியாக தந்திரியா அல்லாஹ், ஹாரூன அஹி அது என்னுடைய சகோதரன் ஹாரூனாக இருந்தா நல்லமையா அல்லாஹ், ஹாரூன எனக்கு சகோதரனாக எனக்கு நெருக்கமானவன ஹாக்கித்தாயா அல்லாஹ், உஸ்துது பிஹி அஸ்ரி அதை கொண்டு என்னை உறுதிப்படுத்துவாயாக, எனக்கு நேர்வழியை காட்டுவாயாக, என்னை நீ அதாவது திரஹாத்திரமான ஒரு மனிதனாக ஆக்குவாயாக என்று ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரவுனத்திலே செல்வதற்கு முன்னதாக பிரார்த்தனை செய்தார்கள். அன்பான தாய்மார்களே சகோதரிகளே, பிரார்த்தனை என்பது சாதாரணமான விடயம் அல்ல. துவா என்பது நபிமார்கள் பயன்படுத்திய ஒரு ஆயுதம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தங்களுக்கு செல்வதற்கு முன்னதாக துவா செய்வார்கள். குடும்ப விவகாரங்களிலே அதிகமாக துவா செய்வார்கள். எனவே நாம் எல்லோரும் அதிகமாக துவா செய்வேன். எந்த அளவென்றால், ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செஞ்சா அல்லாஹ் எந்த அளவு அந்த துவாவுக்கு கண்ணியத்தை கொடுக்கிறான்டா, இன்ன ரப்பக்கும் நிச்சயமாக அவங்களுடைய ரப்பு ஹய்யுன் கரீம் சங்கையானவன், எப்போ நிலைத்திருக்கவன். அந்த அல்லாஹ் என்ன செய்கிறான் என்றால், ஒரு மனிதன் இரண்டு கையையும் மானத்தின் பக்கம் உயர்த்தி அல்லாஹ்விடத்திலே துவா கேட்டு விட்டால், அல்லாஹ்விடத்தில் ஒரு தேவையை கேட்டு விட்டால், கண்ணியமானவர்கள் அந்த கையை வெறும் கையாக அனுப்புவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான். நாங்க கேட்ட துவாவை அல்லாஹ் எங்களுக்கு நிறைவேற்றி தராமல் இருப்பதற்கு வெட்கப்படுகிறான். எனவே நாங்க எந்த துவாவை கேட்டாலும் அல்லாஹ் நிச்சயமாக அதை எங்களுக்கு கபூல் செய்து கொண்டுடுவான். அது மாத்திரமல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைஸ ஷைஉன் அலல்லாஹி அக்ரம மின துஆ, துவாவை விட எந்த ஒரு காரியம் சிறந்ததாக இல்ல, அந்த அளவு துஆ மிக முக்கியமானது என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் என்ன நினைவுபடுத்துகின்ற, எனக்காக அவனை துவா செய்கின்ற, அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கின்ற எல்லா சந்தர்ப்பத்திலும் அவனோடு நான் இருக்கிறேன். ஒரு மனிதனுடைய நாவு அசைந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் அவனோடு நான் இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்பான தாய்மார்களே சகோதரிகளே, அதிகமாக எங்களுடைய வாழ்க்கையில துவா கேட்க வேண்டும். துவா என்பது மிக முக்கியமான ஒரு இபாதத் என்பதை நாம் எல்லாரும் விளங்கி கொண்டோம். எனவே இந்த துவாவை நல்ல முறையில கேட்டுக்கொள்ள வேண்டும். பதுவாவாக இந்த துவாக்களை ஆக்கிக் கொள்ளக் கூடாது. ஆரம்பத்துல மிக முக்கியமான சில விடயங்களை நினைவுபடுத்தினேன். அதுல மிக முக்கியமான ஒரு அம்சம்தான் துவா என்பது மிக முக்கியமான ஒரு இபாதத் என்பதை ஆரம்பத்துல விளங்கினோம். அதுல மிக முக்கியமாக ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற தேவைகளை, அந்த மனிதனுடைய தேவைகளை இலேசாக்கிக் கொள்வதற்கு, அதில் ஒரு அடியானுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளை இருந்து ஒரு மனிதன் விடுபடுவதற்கு, ஒரு மனிதன் அந்த சோதனைகளின் போது நன்மைகளையே அதிகமாக சம்பாதித்துக் கொள்வதற்கு துவாவை அல்லாஹ் தந்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, வர இருக்கின்ற சோதனைகளுக்கும் மிகப்பெரிய ஒரு நிவாரணையாக அல்லாஹ் துவாவை தந்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, நாங்கள் பூதவியாக மரணிப்போம் அல்லது நரகவாதியாக மரணிப்போம் என்று எழுதியிருந்தாலும் அந்த எழுத்தை அந்த கலா கதிரை மாற்றக்கூடிய ஒரு ஆற்றலை அல்லாஹ் துவாவுக்கு கொடுத்திருக்கிறான். எனவே இந்த துவாவை யாரும் விட்டு விடாதீர்கள். அதிகமாக துவா செய்யுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் அந்த துவாவின் மூலமாக எங்களுக்கு நல்ல ஒரு முடிவை தருவான். அது மாத்திரமல்ல, யாராவது எங்களுக்கு அநியாயம் செய்தால், யாராவது எங்களுக்கு தீங்கை ஏற்படுத்தினால், அல்லது யாராவது எங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தினால், அந்த உலகத்திலே எங்களுக்கு நீதம் கிடைக்கவில்லை என்றால், கண்ணியமானவர்கள் அல்லாஹ்விடத்திலே முறையிடுவதற்கு அல்லாஹ் துவாவை எங்களுக்கு தந்திருக்கிறான். எனவே அன்பான தாய்மார்களே சகோதரிகளே, அதிகமாக துவா செய்யுங்கள். எங்களுடைய தேவைகளை அதிகமாக அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் துவாவின் மூலமாக எங்களுடைய காரியங்களை நிறைவேற்றி தருவான். அடுத்ததாக கண்ணியமானவர்களை, மிக முக்கியமான ஒரு விடயத்தை நான் ஞாபகப்படுத்தினேன். துவா என்பது மிக முக்கியமான ஒரு இபாதத், நபிமார்கள் பயன்படுத்திய இபாதத்,
சஹாபாக்கள் பயன்படுத்திய இபாதத், முன்னால் வாத நல்லோர்கள் பயன்படுத்திய இபாதத், இந்த இபாதத்தின் ஊடாக எல்லா தேவைகளையும் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். அதில் மிக முக்கியமான சில விடயங்களை ஞாபகப்படுத்தினேன். துஆக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரங்கள், அதே போல துஆக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சில நிலைமைகள், அதே போல துஆக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சில இடங்கள், இந்த இடங்களை நான் ஞாபகப்படுத்தினேன். இவைகளை அதிகமாக மனதிலே ஆழமாக பதிய வையுங்கள். துஆ கேட்பதற்கு முன்னதாக இஹ்லாஸோடு துஆ கேளுங்கள். அதே போன்று அல்லாஹை புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்லி அவர்களை புகழ்ந்து அடுத்ததாக அவருடைய தேவைகளை கேளுங்கள். முக்கியமான விடயமாக இருந்தால் அதை மீட்டி மீட்டி மூன்று முறை கேளுங்கள். துவா கேட்பதற்கு முன்னதாக கிபிலாவை முன்னோக்கிக் கொள்ளுங்கள். முடியுமாக இருந்தால் உலூ எடுத்துக் கொள்ளுங்கள். அதே போன்று துவா கேட்பதற்கு முன்னதாக எங்களுடைய குடிப்பானம், அதே போன்று எங்களுடைய உணவு எல்லாம் ஹலாலான ஆக்கிக் கொள்ளுங்கள். அதே போன்று நாங்கள் உடுக்கக்கூடிய ஆடைகளை ஹலாலான அவருடைய ஆடைகள் ஆக்கிக் கொள்ளுங்கள். ஹராத்தா வளர்க்கப்பட்ட உடம்புகளை கொண்டு, ஹராத்தை கொண்டு வளர்க்கப்பட்ட உடம்பால் ஹராமான உடுப்புகள் அணிந்து கொண்டு கேட்கக்கூடிய துவாக்கள் எல்லாம் கபூல் செய்ய மாட்டான். எனவே ஹலாலான முறையிலே தேடுங்கள், ஹலாலான உணவை சாப்பிடுங்கள், ஹலாலான குடிபானங்களை குடியுங்கள், ஹலாலான உணவுகளை அதாவது ஆடைகள் அணிகள் நிச்சயமாக அல்லாஹ் எங்களுடைய துவாக்களை கபூல் செய்வான். அதே போல் இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயத்தை ஞாபகப்படுத்தினேன். துவா கேட்கும் போது நல்ல விடயங்களுக்கான துவா கேட்க வேண்டும். பாவமான காரியங்களுக்கு யாரும் துவா செய்யக்கூடாது, பாவமான காரியங்கள் யாருக்கு உதவியாக இருக்கவும் கூடாது. அடுத்ததாக துவா கேட்பதற்கு முன்னதாக உறவு முறைகளை யாரும் உரிக்காம இருக்க வேண்டும். உறவு முறைகளோடு கோபித்துக் கொண்டு துவா கேட்டால் துவாக்களை கபூல் செய்ய மாட்டான். எனவே அன்பான தாய்மார்களே, துவா என்பது மிக முக்கியமான இபாதத் என்பதை நாம் எல்லாரும் விளங்கிக் கொண்டோம். அல்லாஹுவுடனான தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய அடியார்களுக்கும் அல்லாஹுக்கும் இடையில் மிக நெருங்கிய ஒரு தொடர்பை அல்லாஹ் துவாவினூடாக வைத்திருக்கிறான். சஹாபாக்கள் துவாவினூடாக நிறைய விடயங்களை சாதித்தார்கள். அதே போல நபிமார்கள் நிறைய விடயங்களை சாதித்தார்கள். எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நல்லடியார்கள் துவாவினூடாக நிறைய விடயங்களை சாதித்தார்கள். எனவே நாங்களும் துவாவினூடாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய, அதே போல சாலிஹான நல்ல மக்களாக மாறக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் எல்லோரையும் சேர்த்துக் கொள்வானாக. யா அல்லாஹ் எங்களோட பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ் உனக்கு பொருத்தமான நல்லடியார்களை அனைவரையும் கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ் வாழ்க்கையிலே எல்லா சந்தர்ப்பங்களும் துவா கேட்டு எங்களுடைய தேவைகளை அல்லாஹ் பெற்றுக் கொள்ளக்கூடிய சாலிஹான மக்களாக எல்லோரையும் கபூல் செஞ்சு கொள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வாயாக, நல்ல முடிவுகளை தந்துடுவாயாக. யா அல்லாஹ் நாளைய மறுமையிலே எங்களை எல்லோருக்கு சுவர்க்கத்தை நசீபாக்கிடுவாயாக. எங்களோட துவாக்களை கபூல் செஞ்சு கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.